إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹு தாலா ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அனுவனுவாக பின்பற்றி வாழ்ந்த நபித்தோழர்கள் பின்தொடர்ந்தவர்கள் மீதிலும் மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட தயாராகுவோம் என்பது சம்பந்தமான ஒரு புது முயற்சியிலே நாங்கள் இறங்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த தூய்மையான தீனை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், தூய்மையான இந்த தீனை எமக்கு அமானிதமாக வழங்கியிருக்கிறான். எம்மை விட செல்வாக்கிலும் சரி, குடும்ப அந்தஸ்துகளிலும் சரி, அறிவு பலங்களிலும் சரி, வாழக்கூடிய சூழல்களிலும் சரி, பிரம்மாண்டமான பெரிய அறுவலம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களாக நிறைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எம்மை தேர்ந்தெடுத்து இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற சத்தியத்தை வழங்கி மறுமையிலே சுவனம் செல்வதற்கான அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான். இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அறிவித்து விடுகிறான். வமின் மன் கலக்கனா உம்மத்தும் யஹ்துன பில் ஹக்கி வபிஹி யஹ்திலூன், நாங்கள் படைத்தவர்களிலே ஒரு கூட்டத்தார் சத்தியத்தின் பக்கம் மக்களுக்கு வழிகாட்டி அதை கொண்டு நேர்மையாக நீதமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சான்று வழங்கியிருக்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹுவே சொல்லும் போது அந்த சத்தியத்தில் நாங்கள் இருக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை மதித்து அதுவும் ஒரு அமானிதமாக வேண்டுதலாக மரணிக்க வேண்டும். சத்தியத்தில் சத்தியத்தை ஏற்றுவிட்டோம் என்று மிலேச்சத்தனமாக செல்லப்பிள்ளையாக நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு சத்தியத்தை விட்டடித்துவிட முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃபில் 8 வசனத்தில் குறிப்பிடும் போது வல நஸ்அலன்னல்லதீன யுர்சில இலைஹிம் வல நஸ்அலன்னல் முர்சலீன், யாருக்கு தூதரை அனுப்பினோமோ அவரையும் கேள்வி கணக்கு கேட்போம், எந்த மக்களுக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் விசாரிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே நாங்கள் இதை உன்னிப்பாக அவதானமாக ஒவ்வொரு மார்க்க விடயங்களையும் இதிலே பேணி பொறுப்பாக பாதுகாப்பது எங்களுக்கு முக்கிய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த தீன் சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை எந்தவித கடப்படமும் இன்றி மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்து விட்டார். அதுவும் இஸ்லாம் என்ற கொள்கையின் வட்டத்திலே வருகிறது. இஸ்லாத்துக்கு மறுபடியும் இருக்கிறது. அந்த கொள்கையை எங்களுடைய செயல்பாடுகளிலே செயல்படுத்தும் போது பிரதிபலிக்கக்கூடிய விடயமாகும். அதையும் இஸ்லாம் என்று சொல்லப்படும். ஜமாஅத்துல் முஸ்லிமீனை தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கும் போது இஸ்லாமிய மார்க்கம் என்று கண்டுணர்ந்து கொள்வார்கள். யாருமே அவர்கள் முயற்சி செய்து குர்ஆன் ஹதீஸை படிப்பது கிடையாது. மக்கள் மத்தியிலே பிரதிபலிப்பு வடிவமாக காணப்படக்கூடியது முஸ்லிம்களுடைய அந்த கூட்டமைப்பு நடவடிக்கை தான். அது இஸ்லாம் சொன்னபடி உயிரோட்டமானதாக அமையும் பட்சத்திலே இம்மையிலும் மறுமையிலும் அதற்கு கண்ணியம் இருக்கிறது. இதை நம்ம யாரும் மறக்க முடியாது. ஆகவே தான் இதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றவுடன் எங்களுக்கு மாபெரும் ஒரு பொறுப்பு அல்லாஹ்வினால் எங்களுக்கு சாட்டப்படுகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள், வர வர உலக சனத்தொகை எந்த அளவுக்கு கூடிக்கொண்டு போகிறது, எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் இருந்து அறிவில் இருந்து எந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்குகள் பலம் அதிகரித்து போகிறது. இவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கவனமாக இதை பேணி பாதுகாத்து அதன் உயிரோட்டத்தோடு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பொறுப்பிலே இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நடவடிக்கைகள் எங்களுடைய ஈமானுடைய குறைபாடுகளை எடுத்துக்காட்டலாம். மக்கள் மத்தியிலே எங்களுடைய நிலைமைகளை விளக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றாலும் இந்த சத்தியம் தீன் தூய வடிவிலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களுடைய செயல்கள் சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களிலே அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் சரியாகத்தான் நடக்கிறோம் என்று சொல்லிவிட முடியாது. எங்களுடைய தப்புகளை நாங்கள் மறைக்க முடியாது. அதே நேரத்திலே எங்களுடைய தப்புகளை நாங்கள் பிற அந்நிய மக்கள் மத்தியிலே நியாயப்படுத்தவும் முடியாது. இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய செல்வாக்குக்காக எங்களுடைய சுய மரியாதைக்காக வேண்டி சில விடயங்களை செய்துவிட்டு போகலாம். ஆனா அல்லாஹு தஆலா அப்படி விட மாட்டான். உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு அவருடைய தீனை நிலைநாட்டுகின்ற விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு உறுதியாக இருக்கிறான் பாருங்கள். சூரத்துல் மூமினூன்ல 71வது வசனம், 23ஆம் அத்தியாயம் 71வது வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு உதாரணத்தை சொல்கிறான். அப்படி நடக்கவில்லை, நடந்தால் என்னவாகும் என்ற உதாரணம். வலவித்தபல் ஹக் அஹ்வா அஹும், இந்த சத்தியம் நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய சத்தியம் இருக்கிறது, இது அவர்களுடைய மனோ இச்சையின் பக்கம் வளைந்து விட்டால், அவர்களின் மனோ இச்சையை இந்த சத்தியம் பின்பற்றி விட்டால், லஃபஸதத்தி ஸமாவாத்து வல் அர்த் வமன் ஃபீஹின்ன, வானம் பூமி இதற்கு மத்தியில் உள்ள இடைப்பட்டவைகள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும், சீர்கெட்டு போய்விடும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஏதோ முறையாக அந்த வானம் பூமி சுழற்சிப்படி நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹு தஆலா சத்தியத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை பின்பற்ற வேண்டிய முஸ்லிம்கள் தங்களை தாங்களே பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்கிறான் அல்லாஹு தஆலா. சத்தியம் மாறிவிட்டால் அல்லாஹ் வான பூமி எல்லாத்தையும் அந்த சீர்கட்டக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிடுவான். சத்தியம் என்ற அல்லாஹ்வுடைய அந்த கொள்கை மேலோங்கி இருக்கிறது. அதை அமானிதமாக சுமந்திருக்கக்கூடிய முஸ்லிம்களும் சரியாக நடக்க வேண்டும் என்று மிக உன்னிப்பாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படி என்றால் அவர்கள் மனோச்சைப்படி சத்தியத்தை வளைக்க முற்பட்டால் சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், நண்பர்கள் சீர்கெட்டு போய்விடுவார்கள். அதான் அர்த்தம். பல் அத்தைனாகும் விதிக்கிறீன், எனினும் இவர்களுக்கு நாம் நல்லுபதேசத்தையே வழங்கியிருக்கிறோம். வஹும் மன் விதிக்கிறீம் மொஹரிதூன், இவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த உபதேசத்தையே புறக்கணித்து நடக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா எமக்கு சுட்டி காட்டுகிறார். யதார்த்தபூர்வமாக நாங்கள் பார்க்கலாம். எதற்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், நாங்கள் சரிவரம் நடக்கிறோமா என்று எங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும், அடுத்தவரை பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்ன சொலாத்த தன்ஹா அனில் பஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றை விட்டும் தீயதை விட்டும் அது தடுக்கிறது. வெளிப்படையில நல்ல முறையில அமைப்போடு தொழுதால் மட்டும் அது தடுக்கிறது என்று பொருள் கிடையாது. அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த அந்த ரூஹானியத்து முறைப்படி எங்களுடைய தொழுகையிலே உள்ளத்தை வர வேண்டும். நபி அவர்கள் இஹ்சானுக்கு விளக்கம் சொன்னார்களே, இஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து நீ அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் இஹ்சான் ஆகும் என்று சொன்னார்கள். எங்களுடைய கொள்கையிலே அப்படி நாங்கள் இருக்க வேண்டும். அதிலே உள்ளச்சம் எங்களுக்கு அந்த தீனில் நிலைநாட்டும் போது, தொழுகையை நிலைநாட்டும் போது வந்தால்தான் எங்களுடைய வாழ்விலே, நாங்கள் தான் எங்களை பரிசோதிக்க பார்க்க வேண்டும், எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய விடயங்கள் மானக்கேடானதை தடுக்கிறதா அல்லது தீமையான விடயங்களை விட்டும் தடுக்கிறதா என்று நாங்கள் பரிசோதனை செய்து பார்ப்போம். அப்படி தடுத்து விட்டால் நாங்கள் இன்னும் அதிலே தொழுகையினுடைய ஒவ்வொரு படித்தரத்தையும் நாங்கள் கூட்டி முன்னேற வேண்டும். உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தீனை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு தயாராக வேண்டும். அதிலே எங்களுக்கு எங்களுடைய அமல்களிலே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். அது இந்த தொழுகை விடயங்களிலே நாங்கள் முயற்சி செய்தால் ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்தால் வந்துவிடும். அதே நேரத்திலே இந்த சத்தியத்தை எங்களுடைய வட்டத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்திவிட முடியாது, மேலும் மேலும் இந்த சத்தியம் நிறைய மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இது பரவ வேண்டும், அதற்குரிய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். சொர்க்கத்திலே போகும்போது அடுத்தவருடைய படித்தரத்தை பார்த்து நாங்கள் பொறாமைப்பட முடியாது, அதுதான் லிமிட். அப்ப நாங்கள் இந்த உலகத்திலே சம்பாதிப்பதற்கான அந்த ஆயுள் காலத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவேதான் மார்க்க அந்த அறிவுகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை முன்வைக்கும் போது நிராகரிப்பாளர்கள், அறியாத மக்கள், வெளியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை குழப்ப முயற்சி செய்வார்கள். இஸ்லாத்துடைய மூலாதாரம் விடயத்திலே தான் அவர்கள் கையை வைப்பார்கள். லேசாக நாங்கள் அந்நிய மக்களை சத்தியத்தினுடைய ஆதாரத்தை காட்டி அழைத்து விடலாம், ஆனால் அழைக்கக்கூடியவர்களையும் பொய்ப்பிக்கக்கூடியவர்களாக, சத்தியத்தை மறைக்கக்கூடியவர்களாக வெளியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் இன்னும் உரமாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கு, மார்க்க அறிவை வலுப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில். அதனால் ஒரு முக்கியமான சில விடயங்களை நான் சொல்கிறேன். மூலாதாரம் சம்பந்தமாக வெளியில் இருக்கக்கூடியவர்கள் சில குழப்ப நிலைகளை அன்றாடம் புதுசு புதுசாக தோற்றுவித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவனுடைய சத்தியத்தை கொண்டே போராடுவார்கள். வெளியில் இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே 56வது வசனத்திலே சொல்லும் போது, வயுஜாதிலுல்லதீன கஃபரு பில் பாத்திலி, நிராகரிப்பாளர்கள் பாத்திலை கொண்டு, அசத்தியத்தை கொண்டு விவாதம் பண்ணுகிறார்கள், விதண்டாவாதம் செய்கிறார்கள், சத்தியத்தை அழிப்பதற்காக வேண்டும். நிறைய சகோதரர்களாக இருந்தவர்கள் ஆரம்பத்திலே இந்த விடயத்திலே குழப்பத்திலே அவர்கள் ஆழ்ந்து சத்தியத்திலிருந்து குழம்பி போய்விடுகிறார்கள். முதலாவது நாங்கள் சரியாக அடிப்படையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப இவர்கள் முன்வைக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், சத்தியத்தினுடைய அஸ்திவாரத்தை கை வைப்பார்கள், அதை குழப்ப முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் ஆதாரம் எல்லாம் பக்காவாக இதிலே இருக்கிறது, யாருக்கும் அசைக்க முடியாது. மூலாதாரம் இந்த அஸ்திவாரத்திலே கை வைத்து விட்டால் சத்தியம் பற்றிய அந்த ஈமானில் குழப்பம் ஏற்பட்டு விடும். பிறகு மன உச்சியை மிகைத்து விடும், சீர்கெட்டு போய் விடுவார்கள். ஆக இது பற்றிய நல்லறிவு எங்களுக்கு கட்டாயம் வர வேண்டும். பல ஆதாரங்கள் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ரெண்டை விட்டு சொல்கிறேன், அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழிகிட மாட்டீர்கள். அது அல் குர்ஆனும் சுன்னத்தும் நபிஹி என்று வருகிறது. நபி அவர்களுடைய வழிமுறை என்று வருகிறது, அவனது தூதருடைய வழிமுறை என்று வருகிறது. அதே போல ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள், வலா தத்தபிஉம் இந்துனிஹி அவுலியா, நேசர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். கலீலம்மா ததக்கரூன், குறைவாகத்தான் நீங்கள் சிந்திக்கிறீர்கள், படிப்பினை பெறுகிறீர்கள். நேசர்கள் என்றால் யார்? தாபியின், தபா தாபியின், சஹாபாக்கள், இமாம்கள், ஜமாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக பேணுதலாக இருக்கக்கூடிய நாங்கள் இனம் காண முடியாது. சில எங்களுக்கு தோன்றும் சில விடயங்கள், அவர்களை பின்பற்றி நான் நல்லம் தானே என்று. இப்படி யாரோ அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று வரக்கூடிய யாரையும் பின்பற்ற முடியாது நபியை தவிர. அப்படி அல்லாஹ் தஆலா உறுதியாக வலா தபிஉம் இந்துனியா உலியா என்று சொல்கிறான். இது போன்ற ஒரு ஆதாரம் தான் இவர்கள் சந்தேகங்களை கிளப்புவார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஏற்கனவே முன்கூட்டியே அறிந்து ஒரு ஆதாரத்தை வைக்கிறான். இவர்கள் என்ன அந்த குழப்பத்தை தோற்றுவிப்பார்கள் என்றால், ஹதீஸ்களை விதியிலே சில விடயங்களை முன்வைப்பார்கள், குழப்பத்தை தோற்றுவிப்பார்கள். அதே நேரத்திலே நபி அவர்கள் சம்பந்தப்படாத நபித்தோழர்கள் விடயத்திலே மார்க்க விளக்கங்களை எடுக்கலாம். தனி மனிதர்கள் நல்லது என்று படக்கூடிய சில கருத்துக்களை மார்க்கமாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு விளக்கத்துக்கு ஊடுருவ முயற்சி செய்வார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக வகியை கொண்டு நிரூபித்து விட்டார்கள். சஹீஹ் ஜாமியிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 1034வது இலக்கத்திலே நம்பகமான தரத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நான் உங்களுக்கு மத்தியிலே இருக்கும் போது உள்ள விடயங்களிலே எனக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லாமல் அது வேறு வேறு இடங்களிலே வருகிறது. உங்களுக்கு மத்தியிலே நான் இருக்கும் போது செயல்பட்ட விடயங்கள் இருக்கின்றதே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அந்த விடயத்திலே அத்திரௌனி, எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள். அழைக்கும் பில் கிதாப் இல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லிலு ஹலாலஹு, அது ஹலாலாக்க கூடியதை நீங்கள் ஹலாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். வஹர்ரிமு ஹராமஹு, அது எது ஹராமாக்குவியதோ அதை நீங்கள் ஹராமாக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் அளவுகோல். எங்களுக்கு தெரிந்த விடயம் தானே என்று நாங்கள் இருக்கலாம், ஆனால் வழிகேடர்கள் நுணுக்கமாக சில விடயங்களிலே ஊடுருவி வழிகெடுக்க முயற்சி செய்வார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய வேதத்திலும் நுணுக்கமாக பதில் கொடுத்து ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழிமுறைகள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். இது முதலாவது ஆதாரம். இரண்டாவது ஆதாரம், இது ஒரு முக்கியமான விடயம். இது முஸ்னத் அஹமதிலே 6664வது இலக்கத்திலே நம்பகமான தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி அமலின் சிர்ரத்துன், ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அமலுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஒரு செயலை ஒருவன் செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு மோட்டிவ், ஆதாரம் இருந்த ஒரு ஆர்வம் இருந்தால் ஒன்றும் தான் அதை அவன் செய்வான். சில விடயங்கள் பயத்தின் அடிப்படையிலே கடுமையான விடயங்கள் இருக்கின்றது, ஐவேளை தொழுகை. அது ஆர்வம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, பயத்தின் காரணமாக நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக, அல்லாஹு தஆலா நிரந்தரமாக நரகத்திலே தண்டித்துடுவான் என்ற பயத்தின் காரணமாக நாங்கள் அதை செய்வோம். கடமையாக்கப்பட்ட விடயம், உபரியான விடயங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்களிலே ஒவ்வொன்றுக்கும் ஆர்வம் இருக்கு, விருப்பம் இருந்தால் செய்யலாம், விரும்பினால் விடலாம் என்ற ஒரு முக்கியமான விடயம். நபி அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். ஏன் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் என்றால், இந்த பிதாஅத்தை தோற்றுவிக்கக்கூடியவர்கள் எப்படி இவர்கள் ஊடுருவி ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவார்கள் என்றால், ஒரு பாவமான காரியத்துக்கு பித்ரத் என்று சொல்லப்படாது. பித்ரத் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியது, நிரந்தரமாக நரகத்திலே இழுத்தாட்டக்கூடியது. அதை இவர்கள் ஆர்வமான காரியங்களை கொண்டுதான் இவர்கள் என்ன செய்வார்கள், முன்வைப்பார்கள். கட்டாயம் செய்து ஆக வேண்டும் என்று பரலாக்க மாட்டார்கள். ஏனென்றால் பரலாக்கப்பட்டதெல்லாம் ஹதீஸில் இருக்கிறது, அது பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் விரும்பினால் செய்யலாம், இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்ற ஒரு ஆர்வத்தை அவர்கள் ஊட்டுவார்கள். அந்த ஆர்வமும் கூட குர்ஆன் சுன்னா வரையில் இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் ஆணையடித்து விட்டார்கள். அதையும் யாராலும் மாற்ற முடியாது. இந்த நுணுக்கத்தை நீங்கள் நன்றாக விளங்க வேண்டும். எதற்காக இது என்று முடியாது, என்றால் சொர்க்கம் போவதற்கு அவ்வளவு முயற்சிகள் எங்களுக்கு தேவை இருக்கிறது. சொர்க்கத்திலே நாங்கள் நினைத்தபடி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் மார்க்க அறிவு நுணுக்கங்களை நாங்கள் சரியாக விளங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சத்திய எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம். ஒவ்வொருவரும் ஆலயங்கள் மட்டும் விளங்கினால் போதும், நாங்கள் இபாதத்தாளியாக இருந்து விட்டு செல்லலாம் என்று நகர்ந்து விட முடியாது. இதை நாங்கள் ஆர்வமாக எடுத்து கற்று பிற மக்கள் மத்தியிலே போதித்து எங்களுடைய தரஜாக்களையும் அதிகரிக்க வேண்டும். அதற்காக சொல்கிறேன், நபி அவர்கள் சொல்கிறார்கள், லிகுல்லி அமலின் சிர்ரத்து, ஒவ்வொரு அமலுக்கும் ஆர்வம் இருக்கிறது. வலிகுல்லி சிர்ரத்தின் பத்ரத்து, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் வரையறை இருக்கிறது. சும்மா கிடையாது, மனசிலே பட்டபடி நல்லதுதானே என்று இபாதத்தை செய்ய முடியாது, அதற்கு பத்ரத் வரையறை இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் கான பத்ரத்துஹு இலா சுன்னத்தி, எவனுடைய வரையறை என்னுடைய வழிமுறையிலே இருக்கிறதோ, என்னுடைய சுன்னத்திலே இருக்கிறதோ, பக்கது அப்லஹ, அவன் மாபெரும் வெற்றி பெற்று விட்டான். அப்லஹ, பெரும் வெற்றியை அவன் அடைந்து விட்டான். அவன் காண கைரதாலி, எவனுடைய இந்த வரையறை இந்த வழிமுறை அல்லாமல், என்னுடைய வழிமுறை அல்லாமல் காணப்படுகிறதோ, பக்கது ஹலக, அவன் அழிந்து நாசமாகிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் மார்க்கம் என்ற விதிமுறைகள், எங்களுடைய அமல்கள் எல்லாம் நபி அவர்களுடைய சுன்னத்தின் அடிப்படையிலே, நம்பகமான ஆதாரத்தின் அடிப்படையிலே அது நிறுவப்பட்டிருக்க வேண்டும். அந்த அமல்களை நாங்கள் உயிரோட்டமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி நன்மையை எதிர்பார்த்து அதை செய்யும் போதுதான் அதற்கான பிரதிபலன்கள் எங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு உழைப்பு தொழில்பாடுகள் நடந்தால் இந்த தீன் நிலைநாட்டப்படும். அக்கூலு கோலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வலக்கும். إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அடுத்ததாக காலங்காலமாக இந்த சத்தியம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்றும் தான் முக்கியமாக இவர்கள் வந்து மோதக்கூடிய விடயம் என்னவென்றால், மலிவேட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஹதீஸ்களை விதி சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வரலாறுகள், இந்த விடயத்திலே மார்க்க சட்டம் எடுக்கலாம் தானே, வரலாறு இல்லாமல் ஹதீஸ்களை விதிகள் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்படையே எடுக்க முடியாது என்ற ஒரு ஈமானிய ஒரு கோளாறுகளை தோற்றுவிக்க முயற்சி செய்வார்கள். இது பற்றிய ஒரு நிவாரணத்தையும் நாங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய சோதர்மார்களுக்கு இந்த விடயத்திலே ஒரு தெளிவு போதாது என்று தான் நினைக்கிறேன். அதையும் இன்றைய ஜும்மாவிலே என்னால் முடியுமான வரைக்கும் சுருக்கமாக நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டலாம் என்று, நினைவூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது ஹதீஸ்களை விதிகளை இமாம்கள் தான் தொகுத்தார்கள். இமாம்களுடைய அறிவை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய வகை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற தோரணையை இவர்கள் பதிய வைக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வைத்து சிந்தித்து பார்ப்பீர்களானால் அது பச்சை பொய்யான பிழையான வாதமாகும். அல்லாஹ்வுடைய வகையை கொண்டுதான் ஹதீஸ்களை மூலாதாரங்களே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இமாமுடைய ஒரு சுயமான சிந்தனையின் அடிப்படையில் விதிகள் தொகுக்கப்பட்டது கிடையாது. அப்படி ஒரு விதிகள் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக காணப்பட்டால் அது நிராகரிக்கப்படக்கூடியதாக காணப்படுகிறது. அது இமாம்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் நம்பக்கூடிய இமாம்கள். ஆகவேதான் இந்த நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருப்பது, ஒரு இமாம் ஒருவரை நம்பகமானவரா இல்லையா என்று முடிவெடுப்பது இந்த விடயம் இருக்கிறது. இது ஹதீஸிலே சொல்லப்பட்ட விதிதானா என்ற கேள்விதான் இருக்கிறது. அது ஹதீஸிலே உள்ள முக்கியமான விதி என்பதை நாங்கள் நம்பினால் தெளிவாக நாங்கள் இந்த உண்மையை மக்கள் மத்தியில இன்னும் உறுதியாக போதிக்கலாம். அது என்ன தெரியுமா? ஒருவர் பொய்யரா இல்லையா என்பதை அந்த காலத்திலே வாழ்ந்த நன்மக்கள் அவர்கள் சான்றுகள் வழங்கியிருப்பார்கள். சான்று வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சாட்சியாளர்கள். அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. அதே நேரத்திலே ஒருவர் செய்தியை தெரிவிக்கிறார் என்றால் அவர் முஸ்லீமாக இருந்துதான் ஹதீஸ்களை தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை விதியும் இல்லை. முஸ்லீம் இல்லாமல் பொய் சொல்லாமல் நம்பகமானவராக இருந்தாலும் கூட அவர் உண்மை ஒரு விஷயத்தை அல்லாவை தொட்டும் தூதரை தொட்டும் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்பதை நபி அவர்களுடைய வழிமுறையை கொண்டு நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எல்லோரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது முக்கியமான ஒரு வரலாறை தெரிந்துதான் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருப்போம். குர்ஆன் சுன்னா ஒளியில் நபி அவர்களுடைய வரலாறு, நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால அந்த சத்தியத்தை வழங்க முன்னாடி அல்லாஹ் சொன்ன ஆதாரம் என்ன? ஃபஹதா, நீங்கள் வழிகேட்டிலே இருந்தீர்கள், ஃபஹதா, நாமே நேர்வழிப்படுத்தினோம் உங்களை. அப்ப ஆரம்பத்திலே நபி அவர்கள் சத்தியம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, கிதாப் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள், அல் அமீன், அஸ்வாதிக், நம்பகமானவர், உண்மையாளர் என்ற பெயர். இந்த பெயர் எப்பொழுது வந்தது? குர்ஆன் ஹதீஸ் அவருக்கு வழங்கப்பட்ட பிறகு, முஸ்லிமான பிறகு வந்த பெயரா அல்லது முஸ்லீம் ஆகுவதற்கு முன்னால் வந்த பெயரா? சிந்தித்து பாருங்கள். இதை அல்லாஹ் தஆலா நிராகரிக்கக்கூடிய அன்றிருந்த மக்களுக்கு சிந்திக்கும்படி சொல்கிறான். நபியவர் அவருடைய வாழ்விலே பரிசுத்தமாக இருந்தார்கள், குடுக்கல் வாங்கல் விடயத்திலே நேர்மையாக இருந்தார்கள். நேர்மையாக இருந்து அவருடைய நடவடிக்கைகள் நன்றாக இருந்தது. அப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா சத்தியத்தை சொல்லும்படி சொன்னான். சொல்லும் போது அவர்கள் சத்தியத்தை பொய்ப்பித்தார்கள். அதை அல்லாஹ் தஆலா எதை மூலதனமாக கொண்டு அவர்களை நிலைநாட்ட சொல்கிறான் என்றால், குல், நபியே நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், வக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கபலிஹி அஃலா தாக்கிலூன், நான் உங்களிடத்திலே பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன், வசித்திருக்கிறேன், சிந்திக்க வேண்டாமா? நான் இப்பொழுதுதான் புதிதாக சத்தியம் சொல்கிறேன் என்று நீங்கள் என்னை பொய்ப்பிக்கிறீர்களே. உங்களுக்கு முன்னால் பல வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேன், உண்மையாளனாக, நேர்மையாளனாக. அந்த பட்டங்களை நீங்கள் தான் வழங்கினீர்கள். அல்லாஹோ அல்லாஹ் சொல்லவில்லை, முன்னைய நபிமார்களுடைய வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. வெறுமனே இஸ்முஹு அகமது என்று வருகிறது, அவருடைய பெயர் அகமதாக இருக்கும் என்று. அவர் நேர்மையாளராக இருப்பார், உண்மையாளராக இருப்பார் என்றெல்லாம் தெளிவாக இல்லை. மக்கள் மத்தியிலே அவருடைய நடத்தையை வைத்து, அதுவும் நிராகரிப்பாளர்கள் கொடுத்த பட்டம், அபு ஜஹில், அபு லஹப், இந்த நிராகரிப்பாளர்கள் முஷ்ரிக்கீன்கள் இந்த தூதருக்கு நபி அவர்கள் நேர்வழி கிடைக்க முன்னாடி கொடுத்த பட்டம் தான் அவர் உண்மையாளர், நேர்மையாளர் என்ற பட்டம். அந்த அடிப்படையிலே ஒரு செய்தியை அவர் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விதிக்கிறான். அதற்கு முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது விடயத்துக்கு வாருங்கள். நபி அவருடைய வஃபாத்துக்கு பிறகு, நபி தோழர்களுக்கு பிறகு ஒரு நம்பகமான அறிவிப்பாளர், அவர் பொய் சொன்னது கிடையாது என்று அன்றிருந்த மக்கள் நற்சான்றுகள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அன்றிருந்த மக்கள் இவர் நம்பகமானவர் என்று சொல்கிறார்கள். அவரை பத்தி எந்த ஒரு கெட்ட பதிவுகளும் பிழையான சாட்சிகளோ இல்லை என்றால் அவர் நம்பகமானவர் தான் என்பதை நபி அவர்களுடைய முன்மாதிரியை கொண்டு நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்ற விதி எவராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அந்த விதியை ஏற்படுத்தியவன் எந்த இமாமும் கிடையாது, அல்லாஹ் தஆலா. அந்த அல்லாஹ் தஆலாவுடைய விதிப்படி ஒரு இமாமோ ஒரு முஸ்லீமோ யாராக இருந்தாலோ சொன்னால் நாங்கள் குர்ஆன் சுன்னா ஒளியிலே அந்த விதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய மகிமையை. வரலாறை கொண்டு அல்லாஹ் தஆலா வஹியை நிறுவவில்லை, அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டுதான் வஹியை நிறுவுகிறான். அதற்கு வரலாறை சாட்சியாக வைத்திருக்கிறான். குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக வரக்கூடிய வரலாறுகளை நாங்கள் தள்ள வேண்டும். அதே நேரத்திலே குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக இல்லாமல் உடன்பாடாக வரக்கூடிய வரலாறுகளை நம்பலாம், ஆனால் பின்பற்றுவது இத்தபிஊமா உஞ்சில இலைக்கும் ரப்பிக்கும், ரப்பிடமிருந்து வானத்திலிருந்து எதெல்லாம் உங்களுக்கு செய்தியாக வந்ததோ அதை தான் நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும். இதுதான் தெளிவான ஈமானாகும், தெளிவான மார்க்க உறுதியாகும், விளக்கமாகும். இதை ஒவ்வொரு சகோதரர்களும் சரியான முறையிலே விளங்கி பிற மக்களுக்கும் இதை போதித்து உண்மையை உணர்த்தி நாங்கள் அழைக்க வேண்டும். இப்படி செய்யும் போது எந்த ஒரு குழப்பவாதிகளாலும் இந்த குழப்பத்திலே ஊடுருவி முறியடிக்க முடியாது. ஆகவே அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய அந்த ஒரு உற்சாகத்தை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அடிக்கடி தொழுகைகளை கேட்க வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் என்பவன் மறக்கடிக்கக்கூடியவன், ஒரு தேவையில்லாத ஆர்வக்கோளாறுகளை எல்லாம் உண்டு பண்ணி எங்களை திசை திருப்பி விடுவான். அடிக்கடி துஆக்களின் மூலமாக நாங்கள் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அக்குழு கோழி ஹாராஸ்தான்.